எட்வர்ட் காஃப் விட்லம் 1916 வருடம் ஜூலை மாதம் 11 நாள் மெல்பர்னில் உள்ள கியூவில் பிறந்தார். சாதாரண ஒரு குடும்பத்தில் இரு பிள்ளைகளில் மூத்தவராக பிறந்த காஃப் விட்லம் அவர்கள் தனது இளமை காலத்தை மெல்பர்ன், சிட்னி, கன்பரா ஆகிய நகரங்களில் வாழ்ந்தார். சிட்னி பல்கலைக்கழகத்தில் சட்டவியல் மற்றும் கலையியல் பட்டங்கள் பெற்றார். 2வது உலகப் போரின் போது தன்னை ராயல் ஏர்ஃபோர்ஸில் பதிவு செய்து கொண்டார். அதேவேளையில் நியூ சவுத் வேல்ஸ் உச்சநீதிமன்ற நீதவானின் மகளான மார்க்ரெட் டோவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். திருமண வாழ்வின் முதல் 3 வருடத்தில் பெரும்பாலான பகுதியை இராணுவக் கடமை காரணமாக குடும்பத்தில் இருந்து மிக தொலைவில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதுவே அவர் மீது பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியதாக நினைவு கொள்கிறார் எழுத்தாளர் ஜேனி ஹாக்கிங்.
His wartime service in many ways is one of the defining features of his political and personal development.
காஃப் விட்லம் அவர்கள் தனது 37வது வயதில் 53 ஆண்டு ஆஸ்திரேலிய லேபர் கட்சியில் இணைந்தார். அதே ஆண்டில் சிட்னியின் வெரைவா தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் ஆஸ்திரேலிய பெடரல் பாராளுமன்றம் சென்றார். 60 லேபர் கட்சியின் பிரதி தலைவராகி பின்னர் 66 ஆண்டில் கட்சியின் தலைமைத்துவத்தை பெற்றார். சுமார் 2 தசாப்த கால எதிர்கட்சியாக இருந்த லேபர் கட்சி காஃப் விட்லம் தலைமையில் ஆட்சிக்கு வந்தது. விட்லம் அரசானது அவ்வேளையிலான உலக வாழ்வாதாரங்களுக்கேற்ப ஆஸ்திரேலிய மக்களின் வாழ்வியலில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தது. வியட்நாமிய யுத்தத்தில் ஆஸ்திரேலியாவின் பங்களிப்பை உத்தியோகபூர்வமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதும் அப்போதுதான். சீனாவுடன் இராஜதந்திர உறவு ஏற்படுத்தியமை, தொழில் தளங்களில் பெண்களுக்கான உரிமைகள் சட்டம், நோ ஃபோல்ட் டிவோர்ஸ், சிங்கிள் மதர்ஸ் பேமெண்ட், அத்துடன் உலகிலேயே முதன் முதலாக அட்வைசர் ஆன் உமன்ஸ் அஃபேர்ஸ் டு த பிரைம் மினிஸ்டர் என்னும் ஓர் ஆலோசகரை நியமித்தது, பலத்த சுற்றாடல் பாதுகாப்பு, கலைகளுக்கு பாதுகாப்பு என சுமார் 200 மேற்பட்ட மசோதாக்களை தமது 1வது வருட ஆட்சியில் விட்லம் அரசு நிறைவேற்றியது. அரசியலில் ஏற்பட்ட சில கொந்தளிப்பு நிலைகளினால் 74 ஆண்டில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் வந்தது. அதில் விட்லம் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் செனட் சபையில் அவரின் கட்சிக்கு பெரும்பான்மை கிட்டவில்லை. இருப்பினும் ஹெல்த் கேர், எலெக்ஷன் ரீஃபார்ம் போன்ற பிரசித்தமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அத்துடன் ஸ்கூல் ஃபண்டிங், இலவச பல்கலைக்கழக படிப்பு போன்றவையும் அறிமுகப்படுத்தப்பட்டன. சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் இன பாகுபாட்டுச் சட்டம், அதாவது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் ஆகியனவும் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1975 ஆண்டில் நொதர்ன் டெரிட்டரியில் உள்ள குருஞ்சி பூர்வீக மக்களின் பூர்வீக நிலத்தை சம்பிரதாயபூர்வமாக அம்மக்களிடமே காஃப் விட்லம் அவர்கள் கையளித்தார்.
I want to promise you that this act of restitution which we perform today will not stand alone. Your fight was not for yourselves alone, and we are determined that Aboriginal Australians everywhere will be helped by it. And I want to give back to you formally, in Aboriginal and in Australian law, ownership of this land of your fathers.
Malcolm Fraser-idam therdalil tholviyutra pinnar, iru varadangal edirkatchi thalaivaragi irundha காஃப் விட்லம் avargal 25 வருடகால ஃபெடரல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தனது பதவியை 78 முடிவுக்கு கொண்டு வந்தார். அத்துடன் அவரின் அரசியல் வாழ்வும் நிறைவுக்கு வந்தது. இருப்பினும் பின்னர் அவர் பொது வாழ்வில் தன்னை இணைத்துக் கொண்டார். 83 பாரிஸில் உள்ள யுனெஸ்கோவில் ஆஸ்திரேலிய பிரதிநிதியாக, வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் கமிஷனின் தலைவராக, ஆஸ்திரேலியா சைனா கவுன்சில், இண்டிபெண்டன்ட் கமிஷன், சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியா போன்றவற்றில் மிகவும் முனைப்புடன் செயற்பட்டார் முன்னாள் பிரதமர் அமரர் எட்வர்ட் காஃப் விட்லம் அவர்கள்.
ஆஸ்திரேலியா would have been a much worse place without him.